குலசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். இறுதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் லோசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நவம்பர் மாதம் 30 சனிக்கிழமை 2024 என்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள், அது பற்றிய விளக்க உரை. இதனை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் நலம் புனைந்துரைத்தல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நன்னீரை வாழி அனிச்சமே, நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். நன்னீரை வாழி அரிச்சமே, நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அனிச்சம் பூவே, நல்ல மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய், நீ வாழ்க. யாம் விரும்பும் காதலி உன்னை விட மெல்லிய தன்மை கொண்டவள் என மு வரதராசன் விளக்கம் தந்திருக்கின்றார். அனிச்சம் மலரே, நீ மிக மென்மையான மலர் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். பிறர் உன்னை முகர்ந்தால் நீ உடனே வாடிவிடுவாய், அதுவே உன் இயல்பு. அனிச்சம் மலரே, நீ வாழ்க. ஆனால் உன்னை விட மென்மையானவள், மென்மையான குணத்தை உடையவள் ஒருத்தி இருக்கின்றாள். அவள் நான் மனதார விரும்பும் அன்பு காதலியாவாள் என விளக்கம் தருகின்றனர். நன்னீரை வாழி அனிச்சமே, நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி, நவம்பர் மாதத்திற்கான விரியம் மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. விரியம் மூட்டுக்கள் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியம் மூட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தன, தென்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறி. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். தமிழுக்கு தொண்டாட்டிய தமிழன் கிறிஸ்டி ஜெயரத்னம் எலியேசர். இவர் ஒரு கணிதவியலாளர், இயற்பியலாளர், கல்வியாளர் மற்றும் தமிழில் ஆர்வமும் உள்ளவர். தமிழீழத்தின் உயர் விருதான மாமனிதர் விருது இவருக்கு 97 வழங்கி இவர் கௌரவிக்கப்பட்டார். 1948 வெளியிடப்பட்ட இவரது எலியேசர் தேற்றம் இயற்பியலில் இன்றும் பயன்படுத்தப்படும் தேற்றமாகும். ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் மக்களுக்காகவும் கணிதத்துறைக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி ஆஸ்திரேலிய அரசின் அதி உயர் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது இவருக்கு 96 வழங்கப்பட்டது. இவர் 1918 நாவட்குழியில் பிறந்து பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் உயர்கல்வியை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்லூரியிலும் பெற்று பின்னர் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார். அங்கேயே 1949 பவுல் டிராக்கின் வழிகாட்டலில் டாக்டர் பட்டமும் பெற்றார்.
எமது அடுத்த நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை, அது என்ன? மீண்டும் நேயர்களே, ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை, அது என்ன? சிந்தியுங்கள் நீயர்களே. பதில் இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி முட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக பாசம் வீச வருகிறது ஜி என்ற திரைப்படத்திலிருந்து. பி விஜயின் வரிகளில், வித்யாசாகரின் இசையமைப்பில், மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய ஒரு பாடல் இதோ.
பெருசா தெரியுது.
இப்ப என்ன அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கு?
அடியும் புலங்கையில நுனியும் புலங்கையில புலங்கதான் சொல்லுவேன்.
இது இப்ப இந்த நாங்க சமையலுக்கு பாவிக்கிறோமே மிளகு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த மிளகு ஒரு வாசன திரவியம், சாப்பாட்டுல சுவையையும் கொடுக்குது, உடம்புக்கு நல்லது. ஏன் வேற என்ன தெரிய வேணும்?
என்ன வழக்கமா போல மொழி இனம் அப்படி எல்லாம் ஆராயறதை விட்டுட்டு இப்ப குசினிகளை ஆராய்ச்சி தொடங்கிருக்கு.
ஆராய்ச்சி தானப்பா, உங்களுக்கு தெரியுமே இந்த எதிரிகளால பிடிபட்ட ஒரு ரோம் மன்னன மிளக கொடுத்து விடுவிச்சதாமே, கேள்விப்பட்ட நீங்களே?
இது என்ன புதுக்கதை? தங்கத்தை அல்லது காச புலத்துகையா கேப்பாங்க? நீங்க என்னடா பிளாக் பேப்பர் சொல்லுவீங்க?
நானும் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கிறேன். விசிகோ தன்ற இனம் கிமு 5 நூற்றாண்டு ரோம் நாட்டையும் அதன் அரசனையும் கைப்பற்றினவையா. அந்த அரசனை விடுவிக்கிறதுக்கு 40 டன் மிளக பிணைய தொகையா கேட்டு மிளகு கிடைச்ச பிறகுதானம் விடுவிச்சவையா.
என்ன விசிகோ தன்ற இனமோ? ஏதோ நீங்கள் அந்த பிஸ்கட் சொல்ற மாதிரி இல்ல கிடாது.
உமக்கு எப்பவும் சாப்பாட்டு ஞாபகம் தான். இது கற்பனை கதை இல்ல, உண்மை. வரலாற்றுல மிளகுண்ட மதிப்பு தங்கம் வைரத்துக்கு இணை என்று தெரியுமோ?
ஓமோ, எனக்கு அங்கே வாஸ்ட ஞாபகம். 3000 ஆண்டுகளுக்கு முதலே எஜிப்ட்ல பாவிச்சிருக்கிறமா, அது வங்க மம்மின்ற மூக்கு பகுதியில தான் கண்டுபிடிச்சவே. உடலை பதப்படுத்த பாவிச்சிருக்கிறோம். மிளகுண்ட சொந்த ஊர் சேரநாடு, இப்போதைய கேரளா. ஆராய்ச்சியாளர்களால இன்னமும் மிளகு எப்படி கேரளால இருந்து எகிப்துக்கு போனதுன்னு கண்டுபிடிக்க இல்லையா.
ஏன் அப்பதான் பட்டுப்பாதை என்று, அதாவது சில்க் ரோட் சொன்னே, அதால கொண்டு போயிருக்கணுமே.
அதுதான் இல்லை, இப்ப சில்க் ரோடு வந்து சீன நாட்டு அரசரால பிறகுதான் உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு முதலே மிளகு வந்து சேர நாட்டுல இருந்து போயிட்டு. அமென்ன முக்கியமா ரோம் நாட்டுல தானாமே முதற் பாவிச்சிருக்கணுமா, அதுக்கு பிறகுதானாம் அது மற்ற நாடுகளுக்கு போயிருக்கு.
மிளகில இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதற்கு இப்படி ஒரு சுவையான வரலாறு இருக்கு மட்டும் நான் கனவிலும் நினைக்கல. சேர நாடு என்றால் அந்த நாள்ல தமிழர்கள் தானே, தமிழர்கள் கப்பல் ஓட்டுவதில் மிக சிறந்தவர்கள் இல்லை.
பின்ன உங்களோட ஆக்களை பற்றி என்ன நினைச்சீங்க? அள்ளி சொன்னது மாதிரி கடல் பாதையில சேர நாட்டில் இருந்த முசுறு என்ற இடத்துக்கும் இலங்கையின் மாதோட்டத்துக்கும் சில்க் ரோட்டில் முக்கிய பங்கு இருந்தது என்று தெரியுமா? ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் நாடுகளிலிருந்து முசுறுக்கு கடலால் வந்து பிறகு மாதோட்டத்திலிருந்து ஸ்டொப் ஓவர் பண்ணி பிறகுதான் தமிழ்நாடுக்கு போயிருக்கிறேன்.
அப்படிங்கப்பா, இப்பதான் எங்களுக்கு கப்பல்ல சாமான் வருதுன்னு பார்த்தா 3000 ஆண்டுகளுக்கு முதலே இப்படி எல்லாம் வியாபாரம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா இந்த துறை என்ற எத்தனையோ ஊர்களுக்கு பெயர்கள் முடியுது, அந்த ஊர்களுக்கும் இதிலும் ஏதாவது தொடர்பு இருக்கும்.
நிச்சயமாக மாந்தோட்டத்துக்கு அடுத்ததாக ஊர் காவல்துறை காங்கேசன் துறைக்கும் இந்த பட்டுப்பாதையில பங்கிருக்கு. அதே போல துறை என்று முடிவடையும் மற்ற ஊர்களான கொழும்பு துறை, வெல்வெட்டித்துறை, பருத்தித்துறை ஆகியனவும் மற்ற நாடுகளுடன் பல வியாபாரங்களை நடத்தின இடங்கள் தான்.
இதுல என்ன பெரிய விஷயம் என்றா, மிளகு வாங்குறதுக்கு இத்தனையோ கிலோ கணக்குல தங்கத்தோட குதிரைகளையும் கொடுத்து மிளகு வாங்கியிருக்கிறமா. அந்த காலத்துல மிளக கருப்பு தங்கம் என்று சொல்லி இருக்கிறேன், கேள்விப்பட்ட நீங்களே? ஓமர் தானா கூடப்பா வச்சினமா, என்னத்துக்கண்டா மருந்துக்கும் அதே நேரம் இந்த வயநடிப்பினமே அதுக்கு சுவை கொடுக்கவா. இல்ல பகுதி என்னண்டா, வீட்டுல மிளகு வச்சிருக்கிறத பெரிய கௌரவமா நினைச்சினமாப்பா. கௌரவ சின்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ.
அடடா, ஒரு கௌரவ சின்னத்தை இப்ப நாங்க சரக்கு டப்பாவில் அடைச்சிருக்கிறோம் நினைக்க கவலையாக இருக்கு. இந்த கவலைய போக்குறதுக்கு ஒரு சுட சுட ஒரு டீ போடுங்கவன்.
ஓமப்பா கரெக்டா, மிளகு போட்டுதான்.
ஐயோ, தாமரை கவர்மெண்டா குடும், நான் வீட்டிலே போய் குடிக்கிறேன், எனக்கு இன்னும் சளி பிடிக்கல. பாய்
பாய்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக படித்ததில் பிடித்தது.
இன்றைய நிகழ்ச்சியில் நான் படித்து ரசித்த ஒரு சிறிய பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நேர்களே, உலக புகழ் பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் ஒரு நாள் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தார். அந்த நேரம் பார்த்து அங்கு ஒரு சிறுமி பந்துடன் வந்து கொண்டிருந்தாள். அவரருகே வந்தது அவரை பார்த்து, என்னுடன் விளையாட வருகிறீர்களா என்று கேட்டாள். அவரும் ஒப்புக்கொண்டு சிறிது நேரம் அவளுடன் விளையாடி கொண்டிருந்தார். நேரம் நெருங்கவே அந்த சிறுமி டால்ஸ்டாயிடம், நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். அதை கேட்ட டால்ஸ்டாய், ஓ ஏ உன் அம்மாவிடம் சொல்லு, நான் டால்ஸ்டாயிடம் விளையாடினேன் என்று. அதற்கு அந்த சிறுமி, ஓ நீங்களும் உங்கள் அம்மாவுடன் சொல்லுங்கள், நான் சர்மிஷாவுடன் விளையாடினேன் என்று சொன்னார். உலக புகழ் பெற்ற தன்னை அவள் தனக்கு வினையாக நினைத்தது எண்ணி தன் கர்வத்துக்காக அவர் வெட்கப்பட்டார். ஆம், யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரென்றோ தாழ்ந்தவரென்றோ மதிப்பு மிக்கவரென்றோ அறிவானவரென்றோ அழகானவரென்றோ நிறமானவரென்றோ படித்தவரென்றோ பணக்காரரென்றோ ஏழை என்றோ நீங்கள் உங்களையும் நீங்கள் மற்றவரையும் நினைத்து விடாதீர்கள். இப்புவி பந்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு சிறப்புக்கு உரியவர்கள் தான். வான்குருவியின் கூடு வல்லதற்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய் அறிதலால் யாம் பெரிதும் வல்லமை என்று வல்லமை பேச வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிதாமே. இச்சமூகத்தால் பல்வேறு விதங்களில் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் இச்சமூகத்தில் பெரிதாய் மதிக்கப்படாத இவரும் சுயமரியாதை, கோபம், உடல் வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், பிரிவின் வலி, சுடு சொல்லின் வலி, இடி சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனி மனித உணர்ச்சிகள் அத்தனையும் அவர்களுக்கும் உண்டு. மேற்குறிப்பிட்டவர்களை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. பார்வையால், செயலால், சொல்லால், புறக்கணிப்பால், ஈழனச் சிரிப்பால் நெட்டித்தள்ளி வதை செய்து விடாதீர்கள். உலக அமைதிக்கு முதலில் அவரவர்களுடைய ஈகோவை, தன்முனைப்பு என்ற ஈகோவை அவர்கள் கைவிட வேண்டும். ஈகோவால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை தோன்றிவிடுகிறது. எல்லா அமைதிகளுக்கும் ஈகோவும் பிறரிடமிருந்து எதிர்பார்த்தலுமே காரணமாயுள்ளது. ஆகவே நேர்களே, தன்முனைப்பு என்ற ஈகோவை எல்லோரும் கைவிட்டு வாழ்ந்தால் வையகமும் வாழும், நீங்களும் வளமுடன் வாழ்வீர்கள்.
சிந்தித்தீர்களா நேயர்களே? ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை. அது என்ன? சீட்டுக்கட்டு.
இறுதி நிகழ்ச்சியாக சிரிப்போ சிரிப்பு வழங்குபவர் அல்லி.
பொன்னம்மா, இது என்ன பெட்டி படுக்கையோட வந்திருக்கிற? சரி சரி, உள்ளவா.
கனகா அக்கா, இனி அடுத்த 2.5 வருஷம் உங்களோட வீட்டுலதான் இருக்க போறேன்.
அதுக்கு என்ன, தாராளமா இருக்கலாம்.
ஆனா அது என்ன 2.5 வருஷம்?
உங்களுக்கு தெரியும் தானே, கோடிக்கிற கந்தசாமி சாத்திரியாரு.
ஓ, இப்ப அவருக்கு என்ன? அவர் தான் சொன்னவர், ஏதோ சனி மாறதாமி.
பக்கத்து வீட்டு முருகேசன் அண்ணன் வீட்டில இருந்த சனி இப்ப எந்த வீட்டுக்கு வர போதா?
உங்களுக்கு தெரியும் தானே அக்கா, முருகேசன் அண்ணாவே அது படுத்தின பாடு.
அதான் ஓடி வந்துட்டேன்.
சனி வந்தா வீட்டுல ஒருத்தரும் இல்ல, வெறும் வீட்டுல நல்லா இருக்கட்டு.
எப்படி அக்கா இந்த மூளை
என்னது?
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய சாரல். அகநானூற்று பாடலின் 19வது பாடலையும் அப்பாடல் தொடர்பான விளக்க உரைகளையும் தருவதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து சிறப்பிப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு அகநானூற்று பாடலை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 19வது பாடலாக எம்ஏ மரவல் ஓம்புமதி என்ற தலைப்பில் ஒரு அருமையான புலவர் பாடிய பாடலை பார்க்க இருக்கிறோம். அந்த புலவரின் பெயர் பொருந்தில் இளங்கீரனார் என்பது இதன் திளை பாலைத்தனை, அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று நமக்கு தெரியும் இல்லையா. நெஞ்சினால் பொருள் வலிக்கப்பட்டு எரிந்த தலைமகன் தலைமகளுடைய நலன் விரும்பி எண்ணிய தன் நெஞ்சிற்கு கூறியது என்று இதற்கு துறை வகுத்திருக்கிறார் இதனை பாடிய புலவர் பொருந்தில் இளங்கீரனார். நெஞ்சில் பொருளாசை மிகுந்தது, அவன் தலைவியை பார்த்து பிரிந்து சென்றான். இடைவெளியில் அவன் நெஞ்சிலே அவளுடைய நினைவு மிகுந்தது, அவளை அடையும் ஆசையும் அதிகமாயிற்று. தன்னை தூண்டி பிரிய செய்த தன் நெஞ்சமே தனக்கு துணையற்று அவளை நாடி பின் செல்வதனை கண்டு அவன் தன் நெஞ்சிற்கு சொல்லியதாக அமைந்தது இது. அதாவது ஆங்கிலத்திலே சைக்கோ அனாலிசிஸ் என்று கூறுவார்களே, அதை போன்ற பாடல் இது என்று நாம் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாடலை பார்ப்போமா. அன்று அவன் ஒழித்தன்றும் இலையே வந்து நனி வருந்தினை வாழி என் நெஞ்சே, பருந்து இருந்து உயாவிழி பயிற்றும் யார் உயர் நனந்தலை உருள் துடி மகிழியின் பொருள் தெரிந்து இசைக்கும் கடுங்குரர் குடிஞ்சைய நெடும்பெரும் குன்றம் எம்முடு இரத்திலும் செல்லாய் பின் நின்று ஒழிய சூழ்ந்தனை ஆயின் தவிராது செல் இனி சிறக்கதின் உள்ளம் வல்லே மரவல் ஓம்புமதி எம்மே நரவின் செய்தழ் அணைய ஆகி குவளை மா இதழ் புரையும் மலிர்கொள் ஈர்மை உள்ள கம் கணல உள்ளுதொரு உளறி பழம்கண் கொண்ட கதழ்ந்து வீழ் அவிர் அறல் வெய்ய உகுதர வெறிய பையன சில்வளை சுரிந்த மெல் இறை முன்கை பூவிழ் கொடியின் புல்லெனப் போகி அடர்சை ஆயகல் சுடர் துணையாக இயங்காது வதிந்த நம் காதலி உயங்கு சாய் சிறுபுறம் முயங்கிய பின்னே என்று இந்த பாடலை முடித்திருக்கிறார். இதன் பொருளை பாருங்களேன். எம் நெஞ்சமே நீ வாழ்க, நாம் அவளை பிரிந்து வந்த அன்றே அவ்விடத்தையே ஒழிந்து கிடந்தாயும் அல்லை, இவ்வளவு தொலைவு வந்து இப்போது மிகவும் வருத்தமுற்றனை, பருந்துகள் இருந்து வழி செல்வோர் அஞ்சி வருந்தும் கூக்குரலை பலகாலும் எழுப்பும் யா மரங்கள் தம் உயர்ந்த அகன்ற கிளைகளிலே உருள்கின்ற எழுகு பறையின் ஓசையைப் போல பொருள் தெரியுமாறு ஒழிக்கும் கடுமையான குரலினை உடைய ஆந்தைகளை உடையவனாக இருக்கின்றன. இத்தகைய நெடும் பெரும் குன்றத்தினை எம்மோடு சேர்ந்து நீயும் கடந்து செல்லாய் ஆயினை, பின்னே சென்று ஒழிந்து போகவே கருதினாய், ஆனால் தடையின்றி இப்போதே விரைந்து போய்விடுவாயாக. நின் உள்ளத்து எண்ணம் சிறப்பதாக முன்னர் குவளை எனது கரிய இதழனை ஒப்ப அவள் கண்கள் அவை நீர் மிகுதி உடையவாக மாறி இமைகளும் நனைந்திருக்கும், அதனால் பின்னர் நரவரம் பூவின் சிவந்த இதழ் போலாகும். உள்ளத்தினுள்ளே கொதிப்பையும் அதிகமாக நினைக்கும் போதெல்லாம் வற்றி துன்பம் கொள்வதற்கு ஏதுவான விரைந்து வீழும் கண்ணீர் வெப்ப முடையதாய் சொரியும். பிரிவினால் அவள் உள்ளம் வெறுவியிருப்பாள். சில வலைகள் சொரிய பெற்ற மெல்லிய சந்தினையுடைய முன்கையினல் அவள் பூக்கள் ஒழிய பெற்ற கொடி போல பொலிவு இல்லாமலும் பைய பையவும் அவள் செல்வாள். சென்று பொற்ற கட்டான் என்ற அகலிடத்து தான் ஏற்றிய அந்தி விளக்கே துணையாக எங்கனும் செல்லவும் சக்தியற்றவளாக சேர்ந்திருப்பாள், சோர்ந்திருப்பாள். அந்த நம் காதலியின் வருந்தி மெலிந்த பிடரியினை தழுவிய பின்னராவது எம்மை மரத்தலை நீக்கி விடுவாயாக என்று தன் நெஞ்சத்திற்கு கட்டளையிடுவது போல இந்த பாடலை வடித்திருக்கிறான் இதன் பாடும் தலைவன். இதன் விளக்கத்தை பாருங்களேன். சிறு புறம் முயங்கி என்றது பின்னாக மறைய சென்று பின்னாகவே கட்டி அணைத்து அவளை வியப்பில் ஆழ்த்தி இன்புரல் பொருள் வயில் பிரிந்த தலைமகன் இடைச்சக்கரத்தில் மன்னிக்கவும் இடைக்கரத்தில் தன் நெஞ்சிற்கு சொல்லியது போல நம்முடைய பாடலை சமைத்திருக்கிறார். துறை பற்றிய வேறுபாடமும் உண்டு. கதழ்ந்து வீழா விரறல் என்பதனை கலிந்து வீழ விரால் வீழ விரறல் என கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை இந்த பாடல் புலவர் நமக்கு பொருள் உரைக்கிறார் என்பது நாம் கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் 20வது பாடலை பார்ப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் நண்பன் சோ இலக்குவன். நன்றி நண்பர்களே.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நத்தார் மற்றும் புதுவருடத்தின கொண்டாட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பங்குபெற்ற விரும்புகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் தயவு செய்து உங்களுடைய ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் பகுதி தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்கள் பின்னர் அறியத்தரப்படும். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவருட கொண்டாட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இலக்கம் 138 எலஸ்லி மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. பங்குபெற்ற விரும்புகின்ற தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் தயவு செய்து உங்களுடைய பகுதி தலைவர்கள் ஏரியா கோஆர்டினேட்டர்ஸுடன் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சியிலே தொடர்வது சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் இடம்பெறுகின்ற சிறப்பு கலை நிகழ்ச்சி அரம்புகள் 2024 வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போரினவு மண்டபத்தில் சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. பாடசாலை சிறுவர் சிறுவியர்களுடைய கலை இலக்கியம் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சியாக மலர இருக்கின்ற அரம்புகள் 2024 அனைவரையும் வருகிறது சிறுவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். மறந்துவிடாதீர்கள் இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போனினவு மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சூ